கியூபா, ஜனநாயகத்தின் உயர்ந்த பரிணாமம். இரா சிந்தன். ஃபிடல் காஸ்ட்ரோ செத்து கொண்டிருக்கிறார் என்ற தலைப்பில் ஃபிடல் ஒரு கட்டுரையை எழுதினார். அவர் எழுதி வரும் பிரதிபலிப்புகள் ரெஃப்ளெக்ஷன்ஸ் என்ற தொடர் கட்டுரைகளில் ஒன்றாக அது அமைந்தது. தன் ஓய்வு காலம் குறித்து விளக்கிய அவர், தான் மரணிக்க உள்ளதாக ஏகாதிபத்திய ஊடகங்களில் வெளியான பொய் செய்திகளுக்கு பதிலடி கொடுத்தார். மக்களின் மீதும் கட்சியின் மீதும் கொண்ட நம்பிக்கையும், முதலாளித்துவ அமைப்பு முறை மீது தெளிந்த ஆய்வின் அடிப்படையில் கொண்டிருந்த விமர்சனங்களின் காரணமாகவும் தான் அவர் அத்தனை தீர்க்கமாக செயல்பட முடிந்தது. அக்கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்கள் கற்றுக்கொண்டுள்ளனர், எதிர்ப்பு வலுப்படுகிறது, முதலாளித்துவமானது தொடர்ந்து அதிகரித்து வரும் நெருக்கடியை எதிர்கொள்கிறது. சமமின்மையையும் நீதியற்ற தன்மையையும் கொண்ட ஒரு உற்பத்தி அமைப்பை பொய்களோ அடக்குமுறைகளோ புதிய ஆயுதங்களோ வெகுகாலம் பொத்தி பாதுகாத்திட முடியாது. புதிய குடியரசுத் தலைவர் தேர்வு. மக்களே முதன்மையானவர்கள் என்பது சோசலிசத்தின் பயணத்தில் எட்ட முடிந்த இலக்கு. அதற்கான அடையாளமாக நிமிர்ந்து நிற்கிறது கியூபா. 1959 ஆண்டு புரட்சியின் வெற்றிக்கு பின் கியூபா குடியரசின் ஜனநாயக கட்டமைப்பு ஒவ்வொரு கால சூழலுக்கும் ஏற்ப பரிணமித்து கொண்டே இருக்கிறது. அதன் சமீபத்திய மாற்றங்களிலும் அது வெளிப்படுகிறது. கியூபாவின் குடியரசுத் தலைவராக முகியல் டியானாஸ் கேனல், வயது 58, தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கியூபா புரட்சிக்கு பின்னர் பிறந்த அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கினார். 1994 ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் பணியாற்றினார். 2013 ஆண்டு முதல் துணை குடியரசுத் தலைவராக செயல்பட்டு வந்தார். தற்போது அந்த நாட்டின் உயரிய பொறுப்புக்கு தேர்வாகியுள்ளார். இது மட்டுமல்ல, நாம் கவனிக்க வேண்டிய பல முக்கியமான செய்திகளும் உள்ளன. நாடாளுமன்ற அவையின் சேர்மானம். கியூபாவில் குடியரசுத் தலைவர் நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை. கியூப நாடாளுமன்றத்தின் 605 பிரதிநிதிகள் இரகசிய வாக்களிப்பதன் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார். அவரே குடியரசுத் தலைவராகவும் அரசின் தலைவராகவும் செயல்படுவார். அதாவது, ஒருவர் முதலில் கியூப நாடாளுமன்றத்திற்கு மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பின்னர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இவ்வகையில் அவரிடமே அனைத்து அதிகாரங்களும் குவிவதில்லை. நாடாளுமன்ற அவையே முதன்மையானதாகிறது. அத்தகைய நாடாளுமன்ற அவையில் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் என ஆராயும் பொழுது அந்த நாட்டின் இனம் மற்றும் சமூக பன்முகத்தன்மையை காட்டுவதாக அது அமைந்துள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்ற தேர்தலில் வாக்குப்பதிவு 85% ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் சுமார் 50% பேர் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் இளைஞர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. 53% அதிகமான அவை உறுப்பினர்கள் பெண்களாவர். 56% பேர் நாடாளுமன்றத்திற்கு முதல் முறையாக தேர்வாகிறார்கள். அவர்களின் சராசரி வயது 49. 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் 80 பேர். 90% பேர் கியூப புரட்சியின் வெற்றிக்கு பிறகு பிறந்தவர்கள். 40% பேர் கருப்பு அல்லது கலப்பு வழி வந்தவர்கள். அவையின் நாயகர் ஒரு கருப்பர். துணை குடியரசுத் தலைவரான அனா மரியா மாரி மசடோ ஒரு பெண். நாடாளுமன்ற செயலகமும் மிரியம் பிரிட்டோ என்கிற பெண் தலைமையில் செயல்படுகிறது. சில பொதுவான புரிதல்களும் உண்மையும். 1959 ஆண்டுக்கு பின்னர் கியூபா கண்டுள்ள குடியரசுத் தலைவர்களின் எண்ணிக்கை பலரும் அறியாதது. இதுவரையில் 5 குடியரசுத் தலைவர்கள் அங்கே இருந்துள்ளார்கள். முதல் குடியரசுத் தலைவர் மானுவேல் உருத்தியா. 7 மாதங்கள் அவர் பதவியில் இருந்தார். அவரைத் தொடர்ந்து 1976 ஆண்டு வரையில் 17 ஆண்டுகளுக்கு ஓஸ்வலடா டோர்டிகோஸ் குடியரசுத் தலைவராக இருந்தார். பின்னர் ஃபிடல் காஸ்ட்ரோ 1976 முதல் 2006 ஆண்டு வரையில் 30 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் பொறுப்பை வகித்தார். அவர் ஓய்வு பெற்ற பின்னர் ரால் காஸ்ட்ரோ இடைக்கால பொறுப்பேற்றார். அவரும் சுமார் 12 ஆண்டுகள் பதவி வகித்தார். அக்காலகட்டத்தில் குடியரசுத் தலைவராக ஒருவர் அதிகபட்சம் 2 முறை, அதாவது 10 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்படலாம் என முடிவு செய்யப்பட்டது. கியூபாவில் அனைவரும் கம்யூனிஸ்டுகள் அல்லது பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் என்ற கருத்து நிலவுகிறது. ஆனால் அங்கேயும் ஒருவர் கட்சியில் சேர மற்றொரு கட்சி உறுப்பினரால் முன்மொழியப்பட்டு பல கட்டங்களை தாண்டியே உறுப்பினராக முடியும். கியூபாவில் உள்ள 80 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களில் 8 லட்சம் பேர் மட்டுமே, சுமார் 10% மட்டுமே கட்சி உறுப்பினர்கள். இளைஞர் சங்க உறுப்பினர்களையும் சேர்த்தால் 15% தான் ஆகிறது. 85% வாக்காளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை. கியூபாவில் ஒரே கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதில்லை. அது எந்த வேட்பாளரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்வதில்லை. கியூப அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு 5 கியூப கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சமூகத்தையும் அரசையும் வழிநடத்தும் சக்தியாக அமைந்திருக்கிறது. கியூபாவில் தேர்தல்கள் எப்படி நடக்கின்றன? மேற்கண்ட செய்திகளை படிக்கும் எவருக்கும் கியூப தேர்தல்கள் எப்படி நடக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள விருப்பம் ஏற்படுவது இயற்கை. மக்கள் பங்கேற்பின் பல்வேறு வடிவங்கள் கியூபாவில் நிலவுகின்றன. அதில் தேர்தல் நடவடிக்கை மிக முக்கியமானது. கியூபாவில் பொது தேர்தல்கள் ஒவ்வொரு 5 ஒரு முறை நடத்தப்படும். மாநிலங்களவை, நகரசபை மற்றும் பிராந்திய சபை உறுப்பினர்கள் மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒவ்வொரு 2.5 அடிப்படை உறுப்பினர் தேர்வுக்கான தேர்தல்கள் நடக்கும். மாநிலங்களவை, த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், தேசிய தேர்தல் ஆணையத்தை உருவாக்கும். தேர்தல் ஆணையமானது மக்கள் மற்றும் சமூக இயக்கங்களை உள்ளடக்கிய வேட்பாளருக்கான ஆணையத்தை ஏற்படுத்தும். கியூபாவில் அருகமை சமூகங்கள்தான் தங்கள் வேட்பாளர்களை முன்மொழிகிறார்கள். பல்வேறு நிலைகளில் வேட்பாளர்கள் இவ்வாறு பெறப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் 8 வரை போட்டியிடுகின்றனர். 50% அதிகமாக 1 பெறுகிறவர் வெற்றி பெற்றவராவார். அவர்தான் நாட்டின் அடிப்படை பிரதிநிதியாவார். கியூபாவில் மொத்தம் 12752 பிரதிநிதி நகரசபைகளில் செயல்படுகிறார்கள். இவர்களே அடிப்படை பிரதிநிதிகள். இவர்களில் இருந்து பெறப்பட்ட பிரதிநிதிகள்தான் தேசிய நாடாளுமன்றத்தில் 50% இடங்களை நிரப்ப வேண்டும். மேலும் 20,000 என்ற வகையில் உறுப்பினர் தேர்தல் நடத்த வேண்டும். வாக்காளர் பதிவு தானியங்கியானது, பொதுவானது, கட்டற்றது. தேர்தல் பிரச்சாரத்தை தேசிய தேர்தல் ஆணையமே மேற்கொள்ளும். எந்த வேட்பாளரும் தனக்கென பிரச்சாரம் செய்து கொள்ள முடியாது. தேர்வு செய்யப்பட ஒவ்வொரு வேட்பாளரும் சரிபாதிக்கும் கூடுதலான வாக்குகளை பெற வேண்டும். தேர்தல் மையங்களும் வாக்கு பெட்டிகளும் ஆரம்ப நிலை மற்றும் 2 கல்வி பயிலும் மாணவர்களால் பராமரிக்கப்படும். வாக்கு எண்ணிக்கையில் பொதுமக்கள், வெளிநாட்டினர் பங்கேற்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு எந்த பணப்பலனும் தரப்படாது. வாக்களித்தல் கட்டாயமல்ல, ஆனால் அது கட்டற்ற ஒன்று, இரகசியமானது. 16 கடந்த கியூபா குடிமக்கள் அனைவரும் வாக்களிக்கலாம். 18 மேலான யாரும் போட்டியிடலாம். இப்போது அரசமைப்பு சீர்திருத்தங்கள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக நகர சபைகளின் எண்ணிக்கையை குறைத்து உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களே இறையாண்மை கொண்டவர்கள். கியூப குடியரசில் மக்களே இறையாண்மை கொண்டவர்கள். அவர்களிடமிருந்துதான் அரசு அதிகாரம் பெறுகிறது. இந்த அதிகாரமே மக்கள் சபைகளாலும் அரசு கருவிகளாலும் பயன்படுத்தப்படுகிறது. அரசின் கருவிகள் தங்கள் செயல்பாடுகளை சோசியலிச ஜனநாயகத்தில் கீழ்காணும் 2 அமைத்து கொள்கின்றனர். 1, மக்களே அரசு கருவிகள், அதிகாரிகள், சபை உறுப்பினர்கள், பிரதிநிதிகளை கட்டுப்படுத்துகிறார்கள். 2, தங்கள் கடமைகளை செய்ய தவறும் பிரதிநிதிகளின் அதிகாரம் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெறப்படும். தேர்தல்கள் மட்டுமல்லாது முக்கிய முடிவுகளை வெகு மக்கள் விவாதத்திற்கு உட்படுத்துவது, அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகளை மக்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாற்றுவது என்ற நோக்கிலும் கியூபாவின் ஜனநாயகம் இயங்குவதற்கு இதுதான் பின்னணி. கியூபாவின் மாற்றங்களுக்கு அடிப்படை என்ன? கியூபாவில் நடைபெற்று வருபவை திடீர் மாற்றங்களா? கியூப வரலாற்றையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் உன்னிப்பாக கவனித்து வரும் எவரும் ஒரு தொடர்ச்சியை அதில் உணர்வார்கள். கியூப மக்களின் கைகளில் அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரத்தை சேர்த்த முதல் நடவடிக்கையானது புரட்சியை தொடர்ந்து நடைபெற்ற நில சீர்திருத்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகளாகும். அதன் காரணமாகத்தான் அமெரிக்கா பொருளாதார தடைகளை அந்த சிறு நாட்டின் மீது திணித்தது. அருகமை சமூக குழுக்கள், நெய்பர்ஹுட் கமிட்டிஸ் அமைத்தது. எதிர்ப்புரட்சி தாக்குதல்கள் மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து புரட்சியை பாதுகாக்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டது. ஆகியவை உள்ளூர் அளவில் மக்களின் சுய ஆளுகையை உறுதிப்படுத்தின. ஒட்டுமொத்த மக்களும் புரட்சியை பாதுகாக்கும் பட்டாளமாகினர். இவையெல்லாம் அடுத்தடுத்து அங்கே நிகழ்ந்த ஜனநாயக நடவடிக்கைகளாகும். 1961 நடத்தப்பட்ட அனைவருக்கும் கல்விக்கான இயக்கம் எழுத்தறிவற்ற பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்தது. 1971 மக்கள் அதிகாரத்திற்கான தேசிய சபை உருவாக்கப்பட்டது. மக்கள் அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அரசமைப்பு வல்லுநர்கள் இணைந்து புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள். இதற்கான விவாதங்கள் நாடு முழுக்க பள்ளிகள், உழைக்கும் இடங்கள், நாட்டுப்புற பகுதிகளில் விவாதிக்கப்பட்டன. சுமார் 60 லட்சம் பேர் இந்த விவாதங்களில் பங்கெடுத்தார்கள். 1980 நெறிப்படுத்தும் இயக்கம் முன்னெடுக்கப்பட்டது. அதிகாரத்துவத்தையும் ஊழலையும் எதிர்த்த போராட்டமாக அது அமைந்தது. 1994 தொழிலாளர்களுக்கான நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டது. அது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களிடம் விவாதித்தது. அதிலிருந்து அமெரிக்க பொருளாதார தாக்குதலை எதிர்கொள்ளும் திட்டங்களை உருவாக்கியது. பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள தொழிலாளி வர்க்கத்தை ஆலோசிப்பதே முதலாளித்துவ ஜனநாயகங்களிலிருந்து மாறுபட்ட ஒன்றுதான். ஊழலுக்கும் அதிகார போக்கிற்கும் எதிராக 2011-2012 கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு மிக முக்கியமான ஒன்றாகும். அதை நோக்கி எப்படி கட்சி நகர்ந்தது என்பதை பார்க்க வேண்டும். 2005 ஃபிடெல் காஸ்ட்ரோவும் ரால் காஸ்ட்ரோவும் ஊழலுக்கும் அதிகார போக்குக்கும் எதிராக கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தார்கள். நாட்டின் ஒவ்வொரு சிறு கிராமத்திலும் ஏன் தவறு நடக்கிறது என்ற விவாதத்தை அது தூண்டியது. 2007 நடைபெற்ற தொழிலகம், பள்ளி, வசிப்பிடம் சார்ந்த கூட்டங்களில் 51 லட்சம் பேர் பங்கெடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கிய அறிக்கை நாடு முழுவதும் 163,000 கூட்டங்களில் சுமார் 89 லட்சம் பேரால் விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதங்களில் வெளிப்பட்ட கருத்துக்களை இவ்வாறு தொகுக்கலாம். நாட்டின் பொருளாதாரமும் நிர்வாகமும் மென்மேலும் பரவலாக்கப்பட வேண்டும். அதிகாரத்துவம் அகற்றப்பட வேண்டும். நாட்டின் பொருளாதார திட்டங்களில், சுகாதார சேவையில், பொருள் விநியோகத்தில் உள்ளூர் மக்களின் கருத்துக்கள் பெறப்பட வேண்டும். வீடு, கார் விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும். சுய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள், கூட்டுறவு ஏற்பாடுகள் அதிகரிப்பு, தரிசு நில விநியோகம் ஆகியவை வேண்டும். ரால் காஸ்ட்ரோ இது பற்றி பேசும்பொழுது, மென்மேலும் மையப்படுத்தப்பட்ட ஏற்பாடு நமது பொருளாதாரத்தை வடிவமைக்கிறது. அதிலிருந்து மெல்ல மெல்ல ஒழுங்குடன் கூடிய அனைத்து தொழிலாளர்களின் பங்களிப்புடன் நமது சமூக அமைப்பை பரவலாக்குகிறோம் என்றார். மேலும், யாரிடமிருந்தும் காப்பியடிப்பதல்ல, நாமே நமக்கான மாதிரியை உருவாக்குதல் என அதனை குறிப்பிட்டார். கியூப கம்யூனிஸ்ட் கட்சியின் 7வது காங்கிரஸ் ஏப்ரல் 2016 நடைபெற்றது. அந்த மாநாட்டில்தான் அடிப்படையான அரசியல் பதவிகள் மற்றும் அரசு பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கால அளவு அடுத்தடுத்து 2-5 மிகக்கூடாது என முடிவு செய்யப்பட்டது. மத்திய குழுவில் இடம்பெற அதிகபட்ச வயது 60 என்றும், அரசியல் தலைமை குழுவில் இடம்பெற அதிகபட்ச வயது 70 என்றும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் நாட்டின் அரசமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளவும் முடிவு செய்தனர். புதிய தலைமுறைக்கு அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை ஒப்புவிக்கும் பணி கியூபாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. 8வது மாநாட்டுக்கு, அதாவது 2021 முன் இப்பணிகள் நிறைவு பெற்றாக வேண்டும். மக்கள் பங்கேற்பும் விவாதங்களும். கியூப ஜனநாயகத்தில் நாம் காண்கிற அற்புதம் அது வளர்த்தெடுக்கிற பொது விவாத கலாச்சாரமாகும். 1976 முதலே பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அமலாக்கப்பட்ட காலத்தில் இருந்தே முக்கிய ஆவணங்களும் முடிவுகளும் மக்கள் ஆலோசனைக்கு அதன் உண்மையான பொருளில் விடப்பட்டு முடிவுகளை மேற்கொள்வது நடந்து வருகிறது. இது எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகாரத்துவமும் ஊழலும் பின்னுக்கு செல்லும் என்கின்றனர். இது பற்றி கியூப அதிகாரி ஒருவர் கூறும் பொழுது, ஒரு குடிமகன் எப்போதும் தனது சமூகத்தில் தன் பங்கு என்ன என்பதை உணர்ந்து முன்கை எடுப்பவராக இருக்க வேண்டும். அதற்கேற்ப குடிமை சமூகத்தின் பண்பாட்டை மாற்றுவது மிக அவசியம் என்கிறார். இவ்வாறு அனைத்து முடிவுகளும் அங்கே எதிர்ப்பின்றி ஏற்கப்படுவதில்லை, குறையின்றி அமலாவதும் இல்லை. அரசு நிறுவனங்களின் பணியிடங்களை குறைக்க கியூப அரசு முடிவு செய்தது. இந்த முடிவை அதிகாரிகள் மட்டும் எதிர்க்கவில்லை, தொழிலாளர்களிடமிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது. அந்த கருத்துக்களை உள்வாங்கி மக்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இம்முடிவை சீராக அமலாக்குகின்றனர். ஒவ்வொரு நிலையும் பரிசீலிக்கப்படுகிறது. அதேபோல் ஓய்வு பெறுவதற்கான வயதை ஆண்களுக்கு 65 எனவும் பெண்களுக்கு 60 எனவும் உயர்த்த முடிவெடுத்த பொழுது அதனை தொழிலாளர் சபைகளில் விவாதித்தனர். 94%, அதாவது 386,000 பேர் இந்த விவாதங்களில் பங்கெடுத்திருந்தனர். கியூப ஜனநாயகம் சந்திக்கும் மற்றொரு சவால் குடிமக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு சேர்ப்பதாகும். அதற்கேற்ப பத்திரிகை துறை செயல்பட வேண்டும். இது குறித்து கட்சியின் அரசியல் தலைமைக்குழு சமீபத்தில் அரசு நிர்வாகங்கள் குறித்த எந்த செய்தி மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை பத்திரிகையாளர்கள் பிரத்யேகமாக முடிவு செய்யக்கூடாது என்று தெரிவித்தது. அதிகாரிகளும் மேலாளர்களும் நினைப்பதுதான் செய்தி என்று ஆகிப்போனால் அது முடிவுகளை பாதிக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. பொருளாதாரம் சார்ந்த சீர்திருத்தங்கள். மின்சக்திக்கான தேவையை மறுசுழற்சி அடிப்படையிலான வழிகளை பயன்படுத்தி பூர்த்தி செய்திட முயற்சிகள் எடுக்கப்பட்டன. கடன் சுமையை குறைக்கவும் அந்நிய நேரடி முதலீட்டை பெறவும் எடுத்த முயற்சிகளில் சில முன்னேற்றங்கள் உள்ளன. இதற்கான புதிய சிறப்பு சட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே சமயம் சோசலிச அரசு நிறுவனங்களை பலப்படுத்த எடுத்த முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அவைதான் பொருளாதாரத்தின் அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. உற்பத்தி மற்றும் விநியோக முறையில் சமூக கட்டுப்பாடு என்ற கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. கியூபா சோசலிசத்தை கட்டமைக்கும் வரலாற்று கட்டத்தில் உள்ளது. மாறுதலை நோக்கிய சிக்கலான நீண்ட நிகழ்வு போக்குகளை உருவாக்குகிறது. அதற்கேற்ப அவ்வப்பொழுது நிலைப்பாடுகளை மேற்கொள்ளும் கியூப கம்யூனிஸ்ட் கட்சி சோசலிசம் என்பது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை சமூக நீதி நோக்கோடு உறுதி செய்யும் அமைப்பு என்ற நிலையில் நின்றே இயங்குகிறது. கட்சிக்கும் புரட்சிக்குமான பொருளாதார மற்றும் சமூக வழிகாட்டுதல்களை 2011 நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றினார்கள். அடிப்படையான சமூக தேவைகளையும் கல்வி, சுகாதாரம், பண்பாடு, விளையாட்டு, சமூக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் சமூக நலன் சார்ந்த தேவைகளை இலவசமாக கிடைக்க செய்திடும் சமூக கொள்கை ஏற்கப்பட்டது. இவ்வாறு ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் முன்னர் அனைத்து கியூப மக்களிடமும் ஆவணங்கள் அச்சிடப்பட்டு கையில் கிடைக்கச் செய்திட முழு முயற்சி எடுக்கப்பட்டது. அரசியல் மாற்றம் என்பது நபர்களை அடிப்படையாக கொண்டது அல்ல. அனைத்து முடிவுகளும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே கியூப மாதிரியின் அடிப்படை. அதுதான் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் பாதுகாக்கும். சுதந்திரமும் சமூக நீதியும் எப்போதும் சோசலிசத்தோடு நேரடி பிணைப்பு பெற்றவை. முதலாளித்துவத்தில் சமூக நீதிக்கு இடமில்லை.